நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
பசுந்தாள் உரப்பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கங்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் கே. மலர்கொடி அவர்கள்.
பசுந்தாள் உரப்பயிர்களில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி பார்க்கலாம். நம் நாட்டின் பசுமை புரட்சிக்கு வித்திட்டது குறுகிய கால ரக பயிர்கள், நல் விதைகள் மற்றும் ரசாயன உரங்களே ஆகும். இக்காரணிகளே இந்திய நாட்டின் உணவு தன்னிறைவுக்கும் வழிவகுத்தது. ஆனால் நாம் தொடர்ந்து உபயோகித்து வரும் ரசாயன உரங்களினால் நமது விளைநிலத்தின் நச்சுத்தன்மை மேலோங்கி சீர்குலைந்ததோடு நிலங்களின் உற்பத்தி திறனும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நம் நாட்டின் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை காரணமாக விளைநிலங்களின் அளவு குறுகி வருவதை நாம் அனைவரும் அறிவோம். இத்தகைய சூழ்நிலையில் நம்மிடமுள்ள விளைநிலத்தில் விளையும் அனைத்து பயிர்களிலும் அதிக மகசூலை பெற வேண்டும் என்ற இலக்கு சவாலாக உள்ளது. இது தரம் குறைந்த நமது விளைநிலத்தின் உயிர்த்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் தரமான விதைகளை விதைப்பிற்கு பயன்படுத்துவதால் மட்டுமே சாத்தியமாகும். நமது விளைநிலங்களின் தன்மையை மேம்படுத்த இயற்கையுடன் இயந்த பசுந்தாள் உரமிடுதலே சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாத பல்லாண்டு பயன் தரக்கூடிய எளிமையான முறையாகும். ஏனெனில் பசுந்தாள் உரப்பயிர்கள் ஃபேபேசியே என்ற குடும்பத்தை சார்ந்தது. இவை வளிமண்டலத்தில் உள்ள தலைசத்தை கிரகித்து வேர் அல்லது தண்டு பகுதியில் சிறு முடிச்சுகளாக சேகரித்துக் கொள்ளும். பசுந்தாள் உரப்பயிர்களில் தலை, மணி, சாம்பல் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ளதால் இப்பயிர்கள் நிலங்களில் விதைத்த 30 நாட்களில், அதாவது பூக்கும் பருவத்திற்கு முன்னர் நிலத்தில் மடக்கி உழுதுவிடும் பொழுது அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கு தேவையான உரங்கள் கிடைக்க பெற்று அப்பயிரின் ரசாயன உர தேவையை குறைத்து இயற்கை வேளாண்மையிலேயே உடல்நலத்திற்கு உகந்த சத்துமிக்க உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய இயலும். பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துவதால் நிலத்தில் பல்வேறு நன்மை தரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதாவது நிலத்தில் அதிக அளவு அங்கக உயிர்ப்பொருள் சேகாரம் அடைகிறது. இதனால் பயிர்கள் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உட்கொண்டு தாவர பகுதிகளில் சேமித்து வைக்கிறது. மேலும் வேர்கள் ஆழமாக ஊடுருவுவதால் முதன்மை பயிர்களால் பெற முடியாத கீழ்மட்டத்திற்கு அடித்து செல்லப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தாவர பகுதிகளில் சேகரிக்க வழிவகுக்கிறது. மற்றும் பயிர்களின் ஆரம்பகால வளர்ச்சி அதிக அளவு காணப்படுவதால் செடிகள் விரைவாக வளர்ந்து நிலமட்டம் முழுவதும் பரவி மண் பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இது தவிர பயிர்களின் கிளைப்பகுதிகளை காட்டிலும் அதிக அளவு இலைகள் உருவாக்க பெறுகிறது. இதனால் எளிதில் மட்கும் தன்மை கொண்ட அங்கக பொருட்கள் நிலவள மேம்பாட்டிற்கு கிடைக்கும். நிலத்தின் கார்பன் மற்றும் நைட்ரஜன் விகிதம் குறைவாக காணப்படுவதால் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எளிதாக கிடைக்க செய்கின்றன. மேலும் இவை மண்ணில் சிறியதாக எளிதில் வெட்டி போடுவதற்கு ஏற்றதாக உள்ளது. இது மட்டுமல்லாமல் நிலத்தின் நீர்வளத்தினை தக்க வைக்கும் தன்மை மேம்பட்டு காணப்படுவதால் பயிர்களின் வளர்ச்சி திறன் அதிகரித்து மகசூல் பெற வாய்ப்பளிக்கிறது. இவ்வாறு நன்மை மிக்க பசுந்தாள் உரத்தில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவு பசுந்தாள் உர பயிர்களுக்கு பயிர் மாறுபடுகிறது. அதாவது சணப்பு, தக்கை பூண்டு, மணிலா அகத்தி, கொளிஞ்சி மற்றும் நரிப்பயிறு போன்ற பயிர்களில் வெவ்வேறு விகிதத்தில் தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் உள்ளது. இத்தகைய நன்மையுள்ள பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துவது தொடர்ந்து பரிந்துரைக்கப்படுகிறது. இதனால் நமது விளைநிலம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு மக்களின் உடல்நலமும் பாதுகாக்கப்படுகிறது. பசுந்தாள் உரங்கள் மூலம் நிலவளத்தை மேம்படுத்த நல் விதைகளை கொண்டு பயிர் உற்பத்தி செய்தல் அவசியமாகும். இதனாலேயே வாளிப்பான செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதிகமான உயிர்த்திறன் உற்பத்தி ஆவதால் நிலவளம் மேம்பட்டு பயிர் விளைச்சல் பெருகும். இவ்வாறு பல பயனுள்ள பசுந்தாள் உர பயிர்களில் விதை உற்பத்தி செய்வது அவசியமாகிறது. இதை பற்றிய கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக இப்பயிர்கள் எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது என்றாலும் விதைகள் நன்கு முளைக்க பயிர் வீரியமாக வளர வளமான நிலத்தை தேர்வு செய்தல் வேண்டும். மேலும் நிலமானது வடியால் வசதியுடன் இருப்பதோடு கார அமிலத்தன்மை இல்லாமலும் மண் அரிமானம் இல்லாமலும் இருத்தல் அவசியம். இது மட்டுமல்லாது தேர்வு செய்த நிலத்தில் தற்பொழுது விளைவிக்கப்படும் பயிரின் வேறு ரக பயிர்களோ அதன் தாயாதி ரகங்களோ முந்தைய பருவத்தில் பயிர் செய்திருத்தல் கூடாது. மேலும் விதைக்காக தேர்வு செய்யும் நிலம் களையற்றதாகவும் ஊட்டச்சத்து மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும். இதனால் விதை உற்பத்தி கூடுவதுடன் தரமான நல்விதைகளை உற்பத்தி செய்ய இயலும். இது தவிர பயிர்வகை குடும்பத்தை சார்ந்த பயிர் என்பதால் நிலத்தில் விதை மற்றும் மண் மூலம் பரவும் வேரழுகள் நோய்க்கிருமிகள் இல்லாதவாறு இருத்தல் வேண்டும். இவ்வாறு தேர்வு செய்த நிலத்தை நன்கு உழுது நீர் தேங்காவண்ணம் சமன் செய்து பாறுகள் அமைத்து விதை உற்பத்தியினை மேற்கொள்ளலாம். அடுத்து விதை உற்பத்தியில் பயிர்விலக தூரம் ஒரு முக்கிய காரணியாகும். பயிர்விலக தூரம் என்பது நாம் பயிரிட்டுள்ள விதை நிலத்திற்கும் அதே பயிரின் வேறு ரக நிலத்திற்கும் இடைப்பட்ட தூரமாகும். இது பயிர்களின் மகர்ந்த சேர்க்கை, மகர்ந்த தூள்களின் எடை, காற்றில் மகர்ந்த சூழ் எடுத்து செல்லப்படும் தூரம் ஆகியவற்றை பொறுத்து பயிருக்கு பயிர் மாறுபடும். இவ்வாறு ஒரே பயிரின் இருவேறு ரகங்களை குறிப்பிட்ட தூரத்திற்கு அருகில் இல்லாதவாறு தனிமைப்படுத்தி விதை உற்பத்தி செய்யும் பொழுது மட்டுமே விதைகளின் இனத்தூய்மைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். பசந்தாள் உர பயிர்களில் சணப்பு மற்றும் மணிலா அகழ்த்தி அயல்மகர்ந்த சேர்க்கை பயிராகும். ஆனால் தக்கை பூண்டு தன்மகர்ந்த சேர்க்கை பயிராகும். எனவே பயிருக்கு ஏற்ப பயிர்விலக தூரம் மாறுபடும். அதாவது சணப்பு பயிரின் ஆதார நிலை விதை உற்பத்தி நிலையாக இருந்தால் 250 மீட்டர் தூரமும், சான்று நிலை விதை உற்பத்திக்கு 100 மீட்டர் தூரமும் பயிர்விலக தூரம் அளிக்க வேண்டும். இதுவே தக்கை பூண்டு பயிருக்கு ஆதார விதை உற்பத்திக்கு 10 மீட்டரும் சான்று நிலை விதை உற்பத்திக்கு 5 மீட்டரும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பசந்தாள் உர பயிர்களை விதைக்க ஏற்ற பருவம் பற்றி பார்க்கலாம். பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற கூற்றிற்கு ஏற்ப உரிய பட்டத்தில் விதைக்கும் பயிரே அதிக விளைச்சலை தரவுள்ளது. பருவம் மாறி விதைக்கும் பொழுது பயிரின் பூக்கும் காலமானது மழைக்காலத்துடன் ஒருங்கிணையும். இதனால் மகர்ந்த தூட்கள் மழை நீரில் அடித்து செல்லப்படுவதால் விதைப்பிடிப்பு குறைந்து மகசூலும் குறைந்துவிடும். இதேபோல் அறுவடை காலம் மழைக்காலத்துடன் சேர்ந்து வந்தால் விதைகள் பூஞ்சான தாக்குதலுக்கு உட்பட்டு விதையின் நிறம் மாறி முளைப்புத்திறன் குறைந்துவிடும். எனவே விதைப்பை தக்க பருவத்தில் மேற்கொண்டால் மட்டுமே அதிக மகசூலை பெறலாம். பசந்தாள் உர பயிர்களை எல்லா பருவங்களிலும் பயிரிடலாம் எனினும் விதை பயிருக்கு ஏற்ப பருவம் வைகாசி மற்றும் கார்த்திகை மாதங்களே. இதனால் விதைப்பிடிப்பு அதிகமாவதுடன் நல்ல மகசூலும் கிடைக்கும். அடுத்து விதை தேர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நல்விதையே நல்விளைச்சலுக்கு வித்தாகும். எனவே விதைப்பிற்கு தேவையான விதைகளை தமிழ்நாடு அரசு விதைச்சான்றுத்துறை, அரசு விதைப்பண்ணைகள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை மையங்களிலிருந்து மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும். இதனால் விதையின் முளைப்புத்திறன் மற்றும் பயிரின் வீரியம் மேம்பட்டு காணப்படும். பசந்தாள் உர பயிர்களில் அதிக அளவில் ரகங்கள் வெளியிடப்படவில்லை. எனினும் சணப்பில் கோ 1 என்ற ரகமும், கொளிஞ்சியில் மதுரை 1 என்ற ரகமும், மணிலா அகத்தியில் கோ 1 என்ற ரகமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது. பிற பசந்தாள் உர பயிர்களில் விவசாயிகளிடையே பரவலாக பயன்படுத்தப்படும் நாட்டு ரகங்களே உபயோகத்தில் உள்ளது. எந்த வகை விதையானாலும் விதைக்கும் விதைகள் நல்ல முளைப்புத்திறன் மற்றும் வீரியம் கொண்டு இருத்தல் வேண்டும். அடுத்து விதை அளவு பற்றி காண்போம். விதை அளவானது விதை உற்பத்திக்கு குறைந்த அளவும் பசந்தாள் உர பயிருக்கு அதிக அளவிலும் தேவைப்படும். இதன் தேவை பயிருக்கு பயிர் மாறுபடும். அதாவது சணப்பு பயிரில் விதை உற்பத்திக்காக பயிரிடும் பொழுது 1 ஹெக்டருக்கு 20 கிலோ என்ற அளவிலும், இதுவே மடக்கி உழுவதாக இருந்தால் 30 கிலோ என்ற அளவிலும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தக்கை பூண்டு பயிர் செய்வதாக இருந்தால் விதை உற்பத்திக்கு 1 ஹெக்டருக்கு 20 கிலோ என்ற அளவிலும், மடக்கி உழுவதற்கு 50 கிலோ என்ற அளவிலும் விதைத்து பயன்பெறலாம். இவ்வாறு தேர்வு செய்த நல் விதைகளை விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். அதாவது 1 கிலோ விதைக்கு 2 கிராம் பெவிஸ்டின் என்ற பூஞ்சான கொல்லை கொண்டு விதைநேர்த்தி செய்தல் வேண்டும். இதனால் மண் மற்றும் விதை சார்ந்த பூச்சி பூஞ்சான தாக்குதல் குறைந்து விளைச்சல் பெருக ஏதுவாகும். இது தவிர 1 ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் 5 பேக்கெட் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் கலவையை 1.5 லிட்டர் ஆற வைத்த அரிசி அல்லது மைதா கஞ்சியுடன் சேர்த்து நன்கு கலக்கி 1.5 மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். இதனால் இப்பயிர் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வேர்முடிச்சுகள் மூலம் நிலைநிறுத்தி பயிரின் உரத் தேவையினை தானே கவனம் கொள்ள ஏதுவாகும். இதனால் அதிக பசுமையான செடி வளர்ச்சி கிடைக்கப்பெற்று மண் வளம் அதிகரிக்கும். பேபேசே குடும்பத்தை சார்ந்த இவ்விதைகள் புதிதாக உள்ள போது கடின விதைகளாக இருக்கும். இதனை நீரில் 3 மணி நேரம் ஊற வைத்தால் கண்டறியலாம். இதன் பின்னும் விதைகள் ஊறாமல் இருந்தால் அவ்வகை விதைகள் கடின விதைகளாகும். இதனை நீக்க 1 கிலோ விதையை 100 மில்லி லிட்டர் அடர் கந்தக அமிலத்துடன் கலந்து 10 நிமிடங்களுக்கு வைத்திருந்து பின் தண்ணீரில் நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும். இது தவிர இப்பயிரில் விதை உறக்கம் நீக்கப்பட்ட விதைகளை ஊற வைத்து விதைப்பதால் விதையின் வீரியம் மேம்பட்டு வாளிப்பான பயிரினை பெறலாம். அடுத்து, எவ்வகை பயிராக இருப்பினும் களை நிர்வாகம் என்பது அத்தியாவசியமாக ஒன்றாகும். இதனை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உணவு பயிர்களைப் போன்று இப்பயிருக்கும் களை நிர்வாகம் முக்கியம். அதிக களைகள் பயிரின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். விதைத்து நீர்ப்பாய்ச்சிய பின் 1 ஹெக்டேருக்கு 2.5 லிட்டர் பெண்டிமெத்திலின் அல்லது பேசிலின் என்ற களைக்குள்ளியை கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். களைக்குள்ளி தெளிக்காத சமயத்தில் விதைத்த 10வது நாள் ஒரு களை எடுத்தல் அவசியம். பயிர் வளர்ச்சி பருவத்தில் காணப்படும் களைகளை கட்டுப்படுத்த 10 லிட்டர் கொள்ளளவு உள்ள கொள்கலனுக்கு டர்கா சூப்பர் 30 மில்லி மற்றும் பர்சூட் 20 மில்லியுடன் ஒட்டும் தருவம் 10 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் பயிரின் பிற வளர்ச்சி பருவத்தில் களையின் தன்மைக்கு ஏற்ப தக்க தருணத்தில் களைகளை நீக்கும் பொழுது விதைப்பயிர் நன்கு வளர்ந்து நல் விளைச்சலுக்கு வழிவகுக்கும். அடுத்து, களவன் அகற்றுதல் என்பது விதை உற்பத்தியில் ஒரு முக்கிய பணியாகும். விதைப்பயிரனில் எல்லா செடிகளும் ஒரே மாதிரியாக ஒரே குணாதிசயங்களை கொண்டிருத்தல் வேண்டும். இதனால் செடிகளின் பூக்கும் பருவம் ஒன்றாகி சீரான மகர்ந்த செடிக்கை ஏற்பட்டு விதைப்பிடிப்பு அதிகமாகும். விதை உற்பத்தியின் போது விதைப்பயிர்கள் குணாதிசயங்களிலிருந்து மாறுபட்ட பயிர்கள், பிற ரகப்பயிர்கள் ஆகியவை விதை உற்பத்தி வயலில் இருந்தால் அவற்றை களவன் என்கிறோம். இவை விதைப்பயிரின் இனத்தூய்மையை பாதிக்கும் என்பதால் பயிர் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளான பூக்கும் பருவத்திற்கு முன்பு, பூக்கும் பருவம், காய்ப்பிடிப்பின் போது மற்றும் அறுவடைக்கு முன் விதைப்பயிரிலிருந்து குட்டையான செடிகள், உயரமான செடிகள், மாறுபட்ட இலை தண்டு பூக்களின் நிறம் கொண்ட செடிகள், முன்னரே பூக்கும் செடிகள் மற்றும் காய்களின் தன்மையில் வேறுபட்டிருக்கும் செடிகள் ஆகியனவற்றை நீக்க வேண்டும். இதனால் தரமான இனத்தூய்மையுடன் கூடிய நல் விதைகளை உற்பத்தி செய்ய இயலும். அடுத்து, இலைவெளியாக உரமிடுதல் ஒரு முக்கிய அங்கமாகும். இலைவெளியாக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் வேகமாக எடுத்துக்கொள்வதால் சாதாரணமாக எல்லா பயிர்களுக்கும் பூக்கும் பருவத்தில் இலைவெளி உரம் அளிக்கப்படுகிறது. இதனால் விதைப்பிடிப்பு அதிகமாகி மகசூல் அதிகரிக்கும். பசுந்தாள் உர பயிர்களில் சணப்பு பயிருக்கு விதைத்த 40வது மற்றும் 60வது நாட்களில் 1% சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் என்ற கரைசலை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். ஏனெனில் வெயில் நேரத்தில் தெளித்தால் இலை வழியாக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் ஆவியாகி முழுவதுமாக பயிர்களுக்கு கிடைக்க பெறாது. இதேபோல் தக்கை பூண்டு பயிருக்கு 2% டை அமோனியம் சல்பேட் கரைசலை பூக்க ஆரம்பிக்கும் தருணத்திலும் அதன் பின் 5 நாட்களுக்கு பின்பு ஒரு முறையும் தெளிக்கலாம். இதனால் காய்ப்பிடிப்பு அதிகமாகி விதை மகசூல் அதிகமாகும். ஒவ்வொரு பயிருக்கும் சிறந்த தொழில்நுட்பம் கையாளப்படுகிறது. மணிலா அகத்தியில் அதிக கிளைகள் மற்றும் விதை உற்பத்திக்கு விதைத்த 60 நாட்கள் கழித்து நுனி கிள்ளிவிட வேண்டும். இது தவிர பயிர் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு பயிருக்கும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது. பசுந்தாள் உர பயிர்களை தாக்கும் பூச்சிகள், காய் தொலைப்பான் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி விளைச்சல் பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வது மிக முக்கியமாகும். காய்களில் தோன்றும் காய்த்துளைப்பான்களை தவிர்க்க கடைசி உழவின் போது அல்லது விதைத்த 30 முதல் 35வது நாள் மேலத்தியான் 5% தூளை 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ என்ற அளவில் மண்ணில் கலந்து தூவ வேண்டும். இது தவிர தாக்குதல் காணப்பட்டால் குளோர்பைரிபாஸ் என்ற பூச்சிக்கொல்லியையோ அல்லது அவன் என்ற பூச்சிக்கொல்லியையோ கலந்து பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். எல்லா வகையான பசுந்தாள் உர பயிர்களிலும் காய்ப்புழுக்களின் சேதாரம் அதிக பொக்கு விதைகளை உருவாக்கி மகசூலை வெதுவாக பாதிக்கும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் நாம் பூச்சி மருந்து தெளிப்பானை கையாளலாம். இதனால் விதைப்பிடிப்பு கூடுதலாகும். இப்பயிரில் நோயினால் ஏற்படும் சேதாரம் அதிகமாக காணப்படாத போதிலும் இலைப்புள்ளி மற்றும் வேரழுகல் நோய் இப்பயிரனை தாக்கும். இதற்கு 1% பெவிஸ்டின் கரைசலை வேர்பகுதியில் ஊற்றி பயன்பெறலாம். அடுத்து, விதைப்பயிரை சரியான தருணத்தில் அறுவடை செய்வது மிகவும் முக்கியமானதாகும். தக்க தருணத்திற்கு முன்பே, அதாவது விதையின் வினைய முதிர்ச்சிக்கு முன்பே அறுவடை செய்து விட்டால் உலர வைக்கும் போது விதைகள் சிறுத்து அதிக பொக்கு விதைகள் இருப்பதோடு முளைப்பு திறன் வெகுவாக குறைந்துவிடும். அவ்வாறே தாமதமாக அறுவடை செய்வதால் விதைகள் பூச்சி பூஞ்சாணங்களின் தாக்குதலுக்கு உட்பட்டு தரம் குறைந்துவிடும். எனவே விதை உற்பத்திக்காக பயிரிடப்பட்ட பசுந்தாள் உர பயிர்களை ஒரே அறுவடையாக செய்யலாம். சணப்பு பயிரை விதைத்த 100வது நாளும் தக்கை பூண்டு பயிரை விதைத்த 160வது நாளும் விதை உற்பத்திக்கு என அறுவடை செய்யலாம். இதுவே பசுந்தாள் உரத்திற்காக மடக்கி உழுவதாக இருந்தால் 40 to 45வது நாள் மடக்கி உழ வேண்டும். ஆனால் நல்விதை உற்பத்திக்கு சணப்பு தவிர மற்ற பயிர்களின் பூக்கும் பருவம் நீடித்து காணப்படுவதால் காய்களை 3 முதல் 4 பறிப்புகளாகவும் அறுவடை செய்யலாம். இது விதைகள் காயிலிருந்து வெடித்து சிதறுவதை தவிர்க்கும். இவ்வாறு அறுவடை செய்த விதைகளை பிரித்தெடுத்தல் என்பது முக்கிய அங்கமாகும். காய்கள் முதிர்ந்த பின் காயுடன் கூடிய பாதி செடியை அறுவடை செய்து களத்தில் காயப்போட வேண்டும். நன்கு காய்ந்தவுடன் மலையக்கூடிய மூங்கில் குச்சி கொண்டு அடித்து விதைகளை தூற்றி சுத்தம் செய்து 8% ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும். இவ்வாறு கிடைத்த விதைகளை தரம் பிரித்தல் வேண்டும். இதற்கு விதைகள் நன்கு காய்ந்தவுடன் விதைகளில் காணப்படும் உடைந்த, சுருங்கிய மற்றும் நோய்த்தாக்கிய விதைகளை நீக்கி திருச்சியான விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். திருச்சியான விதைகளை பெற சல்லடைகளை பயன்படுத்தலாம். அதாவது சணப்பு பயிருக்கு 10:64 என்ற வட்டக்கண் சல்லடையும், தக்கை பூண்டுக்கு 8:8 என்ற BSS சல்லடையையும் பயன்படுத்தலாம். இது தவிர சணப்பு விதைகளை விதை உற்பத்திக்காக பயன்படுத்தும் பொழுது விதையின் நிறம் கொண்டும் தரம் பிரிக்கலாம். இதனால் விதை முளைப்பு திறன் மற்றும் நாற்றுக்களின் வீரியம் தரம் பிரிக்காத விதைகளை விட மிகுந்து காணப்படும். அடுத்து, பயிர் மகசூலானது தேர்வு செய்யப்படும் நிலத்தின் தன்மைக்கு ஏற்பவும் நாம் கையாளும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்பவும் மாறுபடும். எனினும் சணப்பு, தக்கை பூண்டு மற்றும் மணிலா அகத்தி ஆகிய பயிர்களில் 1 hectareக்கு 500 முதல் 600 கிலோ வரை மகசூலாக பெறலாம். இவ்வாறு பெறப்பட்ட விதைகளின் தரத்தை பரிசோதித்தல் என்பது இன்றியமையாத ஒன்று. விளைவித்த விதையின் தரத்தை விதை பரிசோதனை கூடங்களில் பரிசோதித்தல் அவசியம். இதனால் நாம் விதைக்கும் விதைகள் யாவும் நல் விதைகளாகவே இருக்கும். பசுந்தாள் உர விதைகள் இந்திய விதை சான்று தர கட்டுப்பாட்டின்படி சணப்புக்கு 80% முளைப்பு திறனையும், தக்கை பூண்டு 75% முளைப்பு திறனையும் பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு தரமிக்க விதைகளை உற்பத்தி செய்த பின் விதை சேமிப்பு என்பது இன்றியமையாத ஒன்று. உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை உடனே விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது விதைகளை சேமித்து வைக்கலாம். விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் தேவையோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்த விதைப்பு பருவம் வரை சேமிப்பு வைப்பதிலும் தேவைப்படுகிறது. இவ்விதைகள் நல்ல சேமிப்பு திறன் கொண்டவை. இவற்றை 1-2 வருடங்கள் எளிய முறையில் சேமிக்கலாம். இருப்பினும் சேமிப்பின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாள வேண்டும். இதனால் விதைகளின் சேமிப்பு திறன் நீடிக்கும். அதாவது, விதைகளை 8% ஈரப்பதத்திற்கு உலர்த்தி சேமிப்பதற்கு முன் பெவிஸ்டின் என்ற பூஞ்சான கொள்ளையை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து துணிப்பைகளிலோ அல்லது சாக்குப்பையிலோ நிறைத்து சேமிக்க வேண்டும். இவ்வாறு பசுந்தாள் உரப்பயிர்களில் பல்வித தொழில்நுட்பங்களை கையாண்டு விதை உற்பத்தி செய்து பயன்பெறுவோம். பசுந்தாள் உரப்பயிர்கள் உற்பத்தி செய்வதால் மண்வளம் காத்து உயர் விளைச்சல் பெறுவோம்.
பசுந்தாள் உரப்பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவா விளக்கமா எடுத்து சொன்னாங்க கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் கே மலர்கொடி அவர்கள்.